நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். ஆஸ்திரேலிய திரைப்படங்களை நாம் தமிழ் நேயர்களுக்கு அறிமுகம் செய்யும் வரிசையில் இன்று குறும்படம் ஒன்று யூடியூபில் காண கிடைக்கும். We have all been there எனும் குறும்படத்தை இயக்கியிருப்பவர் நிக்கலஸ் கிளிஃபோர்டு. இந்த குறும்படத்தை அலசுகிறார் பிரிஸ்பேன் 4EB தமிழ் ஒலியின் சங்கர் ஜெயபாண்டியன்.
இந்த மாதம் நாம் பேசவிருப்பது We have all been there என்ற ஒரு ஆஸ்திரேலிய குறும்படம். இது 2012 வெளியானது. What goes around comes around என்ற ஆஸ்திரேலிய சிறுகதையை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு குறும்படம். இந்த குறும்படம் ஆஸ்திரேலியா ஸ்ட்ராப் ஃபெஸ்ட் என்ற ஷார்ட் ஃபிலிம் அவார்ட் ஃபங்க்ஷனில் February 2013 சிறந்த குறும்படம் என்ற பரிசினை வென்றது. இந்த குறும்படத்தை எழுதி இயக்கியவர் சிறந்த இயக்குனர் என்ற விருதினை பெற்ற நிக்கோலஸ் கிளிஃபர்ட் அவர்களுடைய பரிசு தொகை வந்து ஒரு கார், கேஷ் ப்ரைஸ், நிக்கான் D800 கேமரா, கூடுதலாக LA லாஸ் ஏஞ்சல்ஸில் வந்து ஃபிலிம் எக்ஸிக்யூட்டிவ்ஸை சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. மேலும் இந்த குறும்படத்தில் நடித்திருந்த லாரா வீல்ரைட் அவர்கள் வந்து இந்த குறும்படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகை என்ற விருதையும் வாங்கியிருந்தாங்க. இந்த குறும்படத்தை பற்றி சிறப்பாக சொல்ல வேண்டியது வந்து வெறும் 7 தான் அந்த குறும்படம். அதோடைய கம்போசிஷன் ஸ்டைல்னு சொல்லுவாங்க ஒரு ஸ்க்ரீன் பிளேயில், அந்த கம்போசிஷன் அது என்னென்னா ஒரு காட்சி, அந்த திரைக்கதையில் காட்சியின் தொகுப்புகள்னு சொல்லலாம். அதாவது த வே த பிளாட் ஆஃப் அ மூவி இஸ் ஆர்கனைஸ்ட் வித் சீன்ஸ் அப்படின்னு சொல்கிறது, ஒரு காட்சியின் மூலமாக அந்த திரைக்கதை எப்படி நகர்த்துறாங்கங்கிறது. இந்த வி ஹவ் ஆல் பீன் தேர் என்ற குறும்படத்தில் அதோடைய சிறப்பு என்னென்னா தொடர்பற்ற காட்சிகள் வந்து ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டு கதை சொல்லப்பட்டிருக்கும். அதாவது ஸ்ட்ரக்சர்டு வே ஆஃப் அன்ரிலேட்டட் சீன்ஸ் சீமிங்லி ஓவர்லேப் டு மேக் த ஸ்டோரி. இது வந்து இறுதி காட்சியில் தான் இந்த காட்சிகளுடைய தொடர்பு புரிய வந்து அந்த கதாபாத்திரங்களின் உறவு புரிய வரும்போது நமக்கு அந்த கதை முழுசாக புரிய வரும். அது ரொம்ப அருமையான கதை சொல்லும் யுக்தி. இது மாதிரி பல கதைகள் இருக்குது. முதல்ல இந்த திரைப்படத்துடைய சிறப்பம்சங்கிறது என்னென்னா முதல் காட்சியில் ஒரு நெடுஞ்சாலையில் ஒரு பெண்மணி வந்து தங்களுடைய வாகனம் பழுதாகுதுன்னு சொல்லி இறங்கி நிற்கிறாங்க. அவங்க பேர் ஜோவான். வீல் பஞ்சர் ஆயிடுச்சு, இறங்கி நிற்கிறாங்க. அவங்களுடைய வாகனத்தை நோக்கி ஒரு ட்ரக் அப்ரோச் ஆகுறது, இதுதான் ஃபர்ஸ்ட் சீன். அப்படியே கட் பண்ணால் செகண்ட் சீனுக்கு போகிறாங்க. ஒரு உணவு விடுதியில் வெயிட்ரஸ், அவங்க கர்ப்பமாக இருக்காங்க, அவங்க பேர் ஜெஸ். அவங்க வந்து அவங்களுடைய மேலதிகாரிகிட்ட சூப்பர்வைசர்கிட்ட வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பண தேவை இருக்கிறதுனால கூடுதல் ஹவர்ஸ் கிடைக்குமான்னு கேட்குறாங்க. ஒர்க் ஹவர்ஸ் கிடைக்குமா இல்லைன்னா கொஞ்சம் என்னுடைய சம்பளத்தில் முன் பண்ண ஏதாவது தர முடியுமான்னு கேட்குறாங்க. அப்படியே கட் பண்ணால் மூணாவது காட்சி, அதே உணவு விடுதியில் ராத்திரியில் அந்த நெடுஞ்சாலில் நின்றுட்டு இருந்த அந்த பெண்மணி வந்து உணவு அருந்துறதுக்காக உள்ளே வராங்க. அவங்கள இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற இந்த வெயிட்ரஸ் தான் வெல்கம் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க, ஃபுட்டு ஆர்டர் எடுத்துக்கிறாங்க. அப்போ இந்த மூன்று காட்சிகளுக்குள்ளே திரும்பவும் வந்து ஃப்ளாஷ்பேக், அந்த ஜோவான் நெடுஞ்சாலையில் நின்றுக்கும்போது அந்த ட்ரக் அப்ரோச் ஆச்சு இல்லையா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அங்கேருந்து இறங்கி வந்த ஒரு பேர் மேட், அவர் என்ன உதவி பண்ணுறாரு, அவர் பண்ண உதவிக்கு அவர் காசு வாங்கிக்கல, அங்கேருந்து ஜோவான்கிறவங்க இந்த உணவு விடுதிக்கு வர்றாங்க, இங்கே ஜெஸ் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு பண தேவை இருக்குது, அவங்க அதுக்காக கூடுதல் ஒர்க்கு கிடைக்குமான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இங்கே ஒரு உதவி கிடைக்குது. இப்போ அங்கே அந்த ஜோவான்கிறவங்களுக்கு கிடைச்ச உதவி சங்கிலி தொடர்பாக செயின் ரியாக்ஷனாக இங்கே வந்து இவங்களுக்கு ஜெஸ்ஸுக்கு வந்து உதவி கிடைக்கிற மாதிரியான நிறைவு. இந்த கடைசி காட்சியில் தான் வந்து ஜோவான் கிளம்புனதுக்கப்புறம் ஜெஸ்ஸுக்கு அவங்களுக்கு கிடைச்ச உதவி தெரிய வருது. ஜெஸ்ஸு மேட்டுக்கும் இருக்கிற உறவு என்ன, இதெல்லாம் வந்து அந்த இறுதி ஒரு நொடியில் அந்த 7 இதெல்லாம் சொல்லி முடிக்கிறாங்க. இது போல் கதைகள் வந்து சொல்லும் யுக்திகள் தமிழ் சினிமாவில் கூட நிறையா இருக்குது. தொடர்பற்ற காட்சிகள் ஒன்றோடு ஒன்று பின்னி இறுதி காட்சியில் அந்த கதை புரிய வரும். இதுக்கு வந்து கம்போசிஷன் ஸ்டைல்னு சொல்கிறது. இது மாதிரி சிறுகதைகள்னு சொல்லும்போது எனக்கு நான் படித்த ஒரு சிறுகதை ஞாபகம் வந்தது. திரு ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய தவறுகள் குற்றங்கள் அல்ல அப்படின்னு ஒரு சிறுகதை. இது வந்து 1969 வெளியான கதை. இன்றைக்கும் அது படிக்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ ஒரு நெகிழ்ச்சியான ஒரு கதையாக இருக்கும் அது. இந்த தவறுகள் குற்றங்கள் அல்ல அப்படிங்கிற சிறுகதையை யூடியூப்பில் வந்து புகழ்பெற்ற மேடை பேச்சாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள் பேசும்போது சொல்கிறாங்க,
தமிழ் இலக்கிய ஆளுமைகளில் மகத்தானவரான ஜெயகாந்தன் அவர்கள் 1969 எழுதின ஒரு கதையை படிக்க போறேன். அப்ப எவ்வளவு காலமாச்சு அந்த கதை வந்து, அந்த கதை வெளிவந்து இவ்வளவு ஆண்டுகள் ஆகி இருக்கலாம், ஆனால் ஜெயகாந்தனுடைய எழுத்து ஆளுமை இந்த காலத்துக்கும் இந்த நேரத்துக்கும் எல்லா யுகத்துக்கும் பொருத்தமானதாகவே இருக்கிறது என்பதுதான் அவரை பற்றி ஆச்சரியம். ஜெயகாந்தன் ஒரு முறை சொன்னார், ஒரு எழுத்தாளன் இது சரி இது தவறு என்று சொல்லி நீதியும் தண்டனையும் வழங்குகிற சாதாரண நீதிபதி அல்ல. சபிக்கப்பட்டவர்கள், தண்டிக்கப்பட்டவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், இவர்களின் ஆன்மாவை எவன் நோக்கி செல்கிறானோ அவன்தான் எழுத்தாளன் என்று சொன்னார். இப்ப அவர் சொன்ன அந்த வாசகத்துல சாதாரண நீதிபதி அல்லன்ற வார்த்தையை நீங்க கவனிக்கணும். அவருக்கு முன்னால் நீதிபதிகள் கூட சாதாரணமானவர்கள் தான். ஏனென்றால் நிமிர்ந்து நின்று அவருடைய கம்பீரம் அத்தனை பெரியது. இன்றைக்கு இருக்கிற தமிழ் உலகத்தின் படைப்பாளிகள் எல்லாரையும் ஜெயகாந்தன் ஏதோ ஒரு விதத்தில் பாதித்திருக்கிறார். அவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி அவர் எழுதின கதையை இப்ப நீங்க கேட்டா உங்களுக்கு தெரியும் ஏன் அவர் நிரந்தர ஆளுமையாக தமிழ் இலக்கிய உலகத்தில் இருக்கிறார் என்பது. இந்த கதை தவறுகள் குற்றங்கள் அல்ல என்கிற கதை ஆனந்த விகடன்ல வந்தது. படிக்கலாமா?
இப்படியும் சொல்லி அந்த கதையவே முழுசா வாசிப்பாங்க. நல்லா இருக்கும், அந்த கதை வாசிக்கவும் நல்லா இருக்கும், இவங்க வாசிக்கிறத கேட்கவும் நம்மளுக்கு அந்த கதை நல்லா இருக்கும். இது வந்து அந்த எப்படி தனக்கு உதவி கிடைச்ச அந்த நபர் இந்த சிறுகதையில் தான் தெரிய வரும். தவறுகள் குற்றங்கள் அல்ல, மன்னிக்கப்பட்ட ஒரு நபர் எப்படி அடுத்த தனக்கு ஒரு குற்றம் நிகழும் போது அவர் எப்படி அடுத்தவரை மன்னிக்கிறாரு அப்படிங்கிறத அந்த சங்கிலி தொடரை நல்லா காமிச்சிருப்பார் ஜெயகாந்தன் அவர்கள். திரைப்படம்னு பார்க்கும்போது தமிழ் திரைப்படங்களில் இது மாதிரியான கம்போசிஷன் ஸ்டைலில் தான் திரைக்கதை அமைப்பில் படம் திரைப்படங்கள் யோசிச்சு எனக்கு முதல ஞாபகம் வந்து தியாகராஜன் குமாரராஜா அவர்கள் இயக்கத்தில் 2011 வெளிவந்த ஆரண்ய காண்டம்ங்கிற ஒரு திரைப்படம், மிக அருமையான திரைப்படம். அதில் இது போல தான் காட்சிகள் ஒன்றோடு ஒன்று நம்மளுக்கு சட்டுன்னு புரியாத மாதிரி இருக்கும். அந்த காட்சி அன்ரிலேட்டட் சீன்ஸ் அதுதான் ரொம்ப முக்கியம். அதில் தொடர்பற்ற காட்சிகள் தான் ஒன்றன் பின் ஒன்றாக வரும், ஆனால் இறுதி காட்சியில் தான் அந்த காட்சிகளுடைய விஸ்தாரம் நம்மளுக்கு புரிய வரும். குறிப்பாக இந்த இயக்குனர் தியாகராஜன் குமாரராஜா அவர்களுடைய 2011 வெளியான ஆரண்ய காண்டம், அதுக்கப்புறம் இதே இயக்குனர் இயக்கின 2019 வெளிவந்த சூப்பர் டீலக்ஸ், இந்த இரண்டு திரைப்படங்களுமே இந்த யுக்திக்கு மிகச்சிறந்த உதாரணங்கள். இன்னொரு திரைப்படம் வந்து தமிழில் குற்றமே தண்டனைன்னு சொல்லி இந்த காக்கா முட்டை என்ற திரைப்படத்தை இயக்கிய திரு எம் மணிகண்டன் அவர்கள் இயக்கிய ஒரு திரைப்படம், 2016 வெளிவந்தது இந்த திரைப்படம், குற்றமே தண்டனை அப்படிங்கிற திரைப்படம். இதுவும் அதே யுக்தி தான், கம்போசிஷன் ஸ்டைல் ரைட்டிங். இன்னொரு திரைப்படம் வந்து இப்போ சமீபத்தில் 2021 வெளியான திரு சிம்புதேவன் அவர்கள் இயக்கிய கசட தபர அப்படிங்கிற ஒரு திரைப்படம். இந்த இம்சை அரசின் 23 திரைப்படத்தை இயக்குனார் இல்லையா திரு சிம்புதேவன் அவர்கள் இயக்கத்தில் 2021 வெளிவந்த திரைப்படம் கசட தபர. இந்த திரைப்படம் வந்து இரண்டு கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டு இந்த யுக்தியிலே எழுதப்பட்ட ஒரு திரைக்கதை அமைப்பு.
நம்ம வாழ்க்கையோட இயக்கத்தை தீர்மானிக்கிறது இரண்டு அறிவியல் கோட்பாடுகள் தான். முதல் கோட்பாடு வேண்டேஜ் பாயிண்ட் தியரி. இங்கே மாட்டிக்காம தப்பு பண்றவங்க இருக்கிற வரைக்கும் தப்பு பண்ணாம மாற்றவங்க இருக்கலாம் செய்வாங்க. இரண்டாம் கோட்பாடு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். இந்த ஊர்ல திறமை இல்லாத பணக்காரங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு திறமை உள்ள ஏழைகளுக்கு கிடைக்கிறது இல்லை. புத்திசாலி ஏழைகளை குறுக்கு வழியில போக வைக்கிறது இந்த சமூகம் தான்.
அப்படி இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது கசட தபரை வந்து 6 கதைகள் 6 நபர்கள் ஒன்றோடு ஒன்று எப்படி அது அந்த தொடர்பு எப்படி ஏற்படுது, ஒருத்தங்களுடைய செயல் எப்படி இன்னொருத்தங்களை பாதிக்குது, இவங்களுடைய முடிவு எப்படி அடுத்தவங்களை பாதிக்குதுங்கிறது ரொம்ப அருமையான திரைக்கதையில் இந்த திரைப்படம் காமிச்சிருக்கும். சிம்புதேவன் அவர்கள் எழுதி இயக்கியதில் மிகச்சிறந்த எழுத்து இந்த திரைப்படத்தில் காமிச்சிருப்பார் கசட தபரங்கிற திரைப்படத்தில். நம்ம இன்னைக்கு பேசின இந்த வி ஹேவ் ஆல் பீன் தேர் அப்படிங்கிற திரைப்படத்தில் ஒரு நெடுஞ்சாலையில் ஒருத்தங்க வந்து வாகனம் பழுதாகி நிற்கும் போது பின்னாடி ஒரு ட்ரக் வருது, அதில் நல்லா ஒரு வெல் பில்ட் ஒரு ஆள் வந்து கையில் பச்சை குத்தி அப்படி இறங்கினா முதல் அபிப்பிராயம் நம்மளுக்கு என்ன வருது அப்படிங்கிற கேள்வி நம்மளுக்குள்ளேயே அடுத்த காட்சியில் நம்மளுக்கு அது பதில் தருது. அந்த பெண்மணி ஏன் தயங்குறாங்க, அவர் இறங்கி வந்து உதவி பண்ண தான் வர்றார் ஆனால் முதல் தோற்றத்தில் நம்ம ஒருத்தரை எடுத்தோன்னே தப்பான்னு நினைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன கருத்து அந்த காட்சியில் வச்சுருப்பாங்க. அவர் இறங்கி வந்து உதவியெல்லாம் பண்ணிவிட்டு செஞ்ச உதவிக்கு பணமும் வாங்காமல் இருக்கட்டும் வி ஹவ் ஆல் பீன் தேர் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த வாசகம் தான் இந்த பெண்மணியை அந்த உணவு விடுதியில் இருக்கும் போது கர்ப்பமாக ஒரு பெண் வர்றா, முதல் குழந்தையான்னு கேட்குறா, ஆமான்னு சொல்கிறா, அப்புறம் ஏன் இப்போ வந்து 9 இப்போ வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன்னு அந்த கேட்கும் போது
Yeah, you can't miss me.
Is it a boy or a girl?
Well, praying for a girl, but the way it's kicking tells me otherwise.
Is it your first?
Yeah. It's kind of scary.
When's it due?
Next month.
Next month? Oh, my goodness. You should be at home resting.
Yeah. Well, just with the baby and everything, I have to work.
I'm so sorry. I didn't mean to...
No, it's... just let me know when you're ready.
அந்த கர்ப்பமாக இருக்கிற பெண்மணின்னு சொல்கிறாங்க, இல்லை எனக்கு குழந்தை வேறு பிறக்க போது கொஞ்சம் காசு இல்லாமல் இருக்கனால வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பெண்மணி, இந்த நெடுஞ்சாலையில் நின்று இருந்த பெண்மணி, அவங்களோட இளமை காலத்தில் இதே மாதிரி நிலைமையில் அவங்க இருந்திருக்கலாம். அந்த சொல் அவங்களுக்கு இங்கே ஞாபகம் இருந்து, வி ஆர் ஆல் பீன் தேர்னோடனே அங்கே நம்மளுக்கு ஒரு உதவி பண்ணணும்னு இந்த பெண்ணுக்கு இவங்க உதவி பண்ணுறாங்க. இது வந்து காட்சியாக காமிக்காமல், அதான் சொன்ன அன்ரிலேட்டட் சீன்ஸ் வைக்கும் போது என்னென்னா, ஒரு தொடர்பற்ற காட்சிகள் வரும்போது இடையில் இருக்கிற காட்சிகளை நேயர்கள் யூகம் பண்ணுவாங்க, பார்வையாளர்கள் வந்து அதை நிரப்பிக்குவாங்க. அதுதான் அந்த யுக்தியோடைய வெற்றிங்கிறது. இந்த குறும்படம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு சில கேள்விகள் வரும், ஆனால் அது விடை தானாகவே நம்மளுக்கே கிடச்சிரும். அந்த நபர் ஏறி தன்னோட வாகனத்தில் உட்காந்துக்கப்புறம் அவருடைய வாகனம் ஸ்டார்ட் ஆகலைன்னு அவர் சிரிப்பு சிரிக்கிறாரு, அதுக்கு என்ன அர்த்தம்? அவர் எப்படி அவருடைய இலக்கை போய் அடைஞ்சாரு? அவருக்கு அப்போ ஒரு உதவி கிடச்சிருக்கு, அது காட்சியில் காமிக்க மாட்டாங்கன்னா நம்மளுக்கு அது புரிஞ்சிடும். இதுதான் வந்து இந்த கம்போசிஷன் ரைட்டிங் அப்படிங்கிறதோடைய ஒரு வெற்றி. இன்றைக்கி நம்ம பேசின இந்த வி ஹவ் ஆல் பீன் தேர் அப்படிங்கிற குறும்படம், இந்த குறும்படத்திற்கான தகுதியுடைய பல விருதுகளை வாங்கி குவிச்சிருக்கு. அது உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இந்த குறும்படம் வெறும் 7 நிமிடம் தான். நேயர்கள் விரும்புனா யூடியூப்லேயே நீங்கள் போய் வந்து வி ஹவ் ஆல் பீன் தேர் அப்படின்னு போட்டிங்கனாலே இது வரும். அதே ஞானபீடம் விருது பெற்ற திரு ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய தவறுகள் குற்றங்கள் அல்லங்கிற சிறுகதையும் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள் வாசித்து பதிவேற்றம் செஞ்சு யூடியூப்லேயே கிடைக்கிது. குறிப்பாக அந்த கதையை வாசித்து பார்க்கலாம், கேட்டாலும் நல்லது. இன்றைக்கி இந்த வி ஹவ் ஆல் பீன் தேர் அப்படிங்கிற குறும்படத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்தினதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.